الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين واتقوا الله ربكم سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى
صدق الله العظيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். அந்த அல்லாஹுவின் பெயரால் இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். சலாத்தும் சலாமும் இம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்வுகளை பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியவுன்கள், சபா உஸ்தாதீன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். என்ற ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று பிரார்த்திக்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அந்த அல்லாஹினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பள்ளிக்கு உள்ளே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், வெளியே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம், எல்லா நிலைமைகளும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவாக எட்டி வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களும் அந்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலேயும் அனைவரையும் இறைவன் கபூல் செஞ்சு கொள்வானா? அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறுகிய கால வாழ்க்கையிலே அழிவே முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தயார் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த உலகத்துக்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும் என்றால் எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய நப்சை மனோ இச்சைக்கு அடிமையாக்கி விடாமல் படைத்த ரப்புக்கு கட்டுப்படக்கூடிய நப்சாக, ஆத்மாவாக எங்களுடைய நப்சை ஆக்கிக் கொள்கின்ற போது நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், அல்லாஹுவை யாரெல்லாம் பயப்படுகின்றார்களோ, அல்லாஹுவை யாரெல்லாம் பயந்து வாழுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விசேஷமான சில சிறப்புகளை கொடுக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற போது வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் அல்லாஹுக்கு முன்னால நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்துல பயந்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ அந்த பயம் என்ற அந்த காரணத்துக்காக அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வை பயந்த காரணத்துக்காக அல்லாஹ் இரண்டு சுவர்க்கங்களை கொடுக்கிறான். அந்த சுவர்க்கம் சாதாரணமான இந்த உலகத்தில் எங்களால் வர்ணிக்க கூடிய கட்டிடங்களை போன்றதல்ல, சீமேந்துகளா கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல, கற்களா கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல, அவை சங்கங்களால் அல்லாஹ் உருவாக்கிய சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ் எங்களுக்கு அந்தஸ்தை கூட்ட வேண்டுமா? அல்லாஹுவை பயந்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையை மட்டும் தெரிவு செய்யறாங்களோ, ஆஹிரா இல்ல, அல்லாஹ்வோட சிந்தனை இல்ல, துன்யாவோட தான் பட்டம், துன்யாவோட தான் தொழில், எல்லாம் துன்யாவுக்காக என்று யாரெல்லாம் துன்யாவை மாத்திரம் தன்னுடைய உள்ளத்துல வச்சுக்கொண்டு இந்த உலகத்துல வாழ்றாங்களோ, அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு ஒதுங்குமிடம் அல்லாஹ் ஜஹீம், என்ன நரகத்தை தயார் பண்ணிருக்கிறான். துன்யாவை மட்டும் நோக்கமாக கொள்ளக்கூடியவர்கள், துன்யாவை மட்டும் அடையக்கூடியவர்கள், துன்யாவில மட்டும் சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், துன்யாவுக்காக வேண்டிய வாழக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நரகத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறான் அல்லாஹ். அதே ஆயத்துல தொடர்ந்து சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து வாழுகின்றார்களோ, தன்னுடைய மனோ இச்சையை விட்டும், தன்னுடைய மனோ இச்சையை கட்டுப்படாமல் படைத்த ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை முன்னால் கொண்டு வந்து பயப்படக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அவருடைய ஒழுங்குமிடம் சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கண்ணியமானவர்களே, இந்த மனோ இச்சையை கட்டுப்படுத்தணும்டா நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? இந்த துன்யாவை அற்பமாக கருதணும், ஆஹிராவை பெரிதாக கருதணும். படைப்பினங்களை நாங்க தலையில கூடுதலாக வைத்துக் கொள்ளக்கூடாது, படைத்த ரப்பத்தான் எங்களுடைய சிந்தனையில எல்லாம் இருக்கணும். கண்ணியமானவர்களே, நாங்கள் கண்ணீர் வடிப்போம் படைப்பினங்களுக்காக அல்ல, படைச்சிறப்புக்காக. நாங்கள் கண்ணீர் வடிப்போம் உலகத்துக்காக அல்ல, மறுமைக்காக. நாங்கள் கண்ணீர் வடிப்போம் இங்குள்ள புத்தகங்களை பார்த்து அல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆனை பார்த்து. நாங்கள் கவலைப்படுவோம் இங்க உள்ள காட்சிகளை பார்த்து அல்ல, நாளை மறுமையில் அல்லாஹ் பால்களுக்கு கொடுக்கக்கூடிய பயங்கரமான காட்சிகளை நினைத்து கண்ணீர் வடிப்போம். இதுதான் உண்மையான வாழ்க்கை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் பல வகையான நப்சுகளை பல வகையான மக்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா சிறந்த நப்சு எதுண்டா, சிறந்த ஆன்மா எதுண்டா? அல்லாஹோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஆன்மா இருக்குதே, அதுதான் அல்லாஹுக்கு விருப்பமான ஆன்மா. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யா ஐயதுஹன் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதி பெற்ற ஆத்மாவே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அமைதியாக இருக்கின்ற ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய சிந்தனையை உள்ளத்திலே சுமந்திருக்கின்ற ஆத்மாவே, அல்லாஹ் அந்த ஆத்மாவை கூப்பிட்டு சொல்வான், இர்ஜி இலா ரப்பிக்கி ராலியதம் மர்தியா, ஆத்மாவே நீ அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடியவராக இரு. ஆத்மாவே அல்லாஹ்வும் உன்னை பொருந்திக் கொண்டான், நீயும் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்ளு என்று அல்லாஹ் அந்த ஆத்மாவுக்கு சொல்லுவான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், பதுஹுலி ஃபீ இபாதி, என்னுடைய நல்லடியார்களோடு சேர்ந்து என்னுடைய சுவர்க்கத்துல நீ நுழைந்து கொள். வதுஹுலி ஜன்னதி, என்னுடைய சுவர்க்கத்துல ஆத்மாவை நீ நுழைந்து கொள் என்றல்லா நல்ல ஆன்மாவுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நாங்க நினைச்சு வாழ்ந்தா நிச்சயமாக அல்லாஹ் நாளைய மறுமையில் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் இன்னும் ஒரு குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா அழகாக பல விடயங்களை கொண்டு சத்தியம் செய்து விட்டு வந்து அல்லாஹ் முக்கியமான சில விடயங்களை சொல்கிறான். படைத்து அந்த நப்சை அழகாக்கிய அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அந்த நப்சுக்கு அந்த மனிதனுக்கு நல்லதையும் கெட்டதையும் கற்றுக் கொடுத்த அந்த ரப்பின் மீது சத்தியமாக. அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு இறுதியாக சொல்றான், கது அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் இந்த ஆன்மாவை சுத்தமாக வைத்துக் கொண்டார்களோ, இந்த ஆன்மால இந்த உள்ளத்துல அல்லாஹ் தான் என்று வாழ்ந்தார்களோ, நிச்சயமாக அவர் திருநாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவருடைய வெற்றி அல்லாஹ் பல குர்ஆனுடைய வசனங்களை விவரிக்கிறான். அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், யாரெல்லாம் இந்த ஆன்மாவ யார் இந்த ஆன்மாவை பாவத்துல புதைத்து விட்டாங்களோ அவங்களுக்கு நாசம்தான். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அது வாழ்க்கை அல்ல, அது நஷ்டம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியமானவர்களே, எனவே எங்களுடைய ஆன்மா அல்லாஹ்வோடு தொடர்பாக இருக்கணும். கண்ணியமானவர்களே, இந்த ஆன்மா சரியில்லாம போனா, இந்த நஃப்சு எங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாம மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டா நிச்சயமாக அந்த உலகத்துல ஏராளமான பாவங்கள் இடம்பெறும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புத்திசாலி யார் என்று சொல்லும் போது சொன்னார்கள், அல் கய்யிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத். புத்திசாலி யார் என்றா, தன்னை பற்றி ஒவ்வொரு நாளும், தன்னுடைய நஃப்ஸை பற்றி ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை செய்து கொண்டிருப்பான். மறுமைக்கு முன்னால் தன்னை சுய விசாரணை செய்து கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான புத்திசாலி. தான என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பயன்படுத்துகின்றார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மறுமை நாளுக்கு பல பேர்களை வைத்திருக்கிறான். அதுல ஒரு பேர் யௌமி தீன். தீன் என்றால் மறுமையிலே நன்மை தீமைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும் நாள், நல்லது கெட்டதை அறிவிக்கும் நாள், பாஸ் ஃபெயில், பரீட்சையிலே பாஸ் ஆகியவரை ஃபெயில் ஆகும் அறிவிக்கும் நாள், சுவர்க்கவாசிகளை நரக வாய்ப்பை அறிவிக்கின்ற நாள், நல்லவர்களையும் பாவிகளையும் பிரிக்கின்ற நாள், அந்த நாள் கண்ணியமானவர்களே, நாளைய மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு அந்த ரிசல்ட்டை தருவான். அந்த ரிசல்ட்டை தருகின்ற போது நாங்க அந்த ரிசல்ட்டுக்குரியவர்களாக நல்லவர்களாக வேண்டும் என்றால் கண்ணியமான அந்த உலகத்தில் நாங்க எங்களை ஒவ்வொரு நாளும் சுய விசாரணை. அல்லாஹ் நாளைய மறுமையில எங்களை ரிசல்ட் எங்களுடைய கையில தாரத்துக்கு முன்னால உங்களோட நீங்களே வாசி விலகி கொள்ளுங்க, நீங்க சுவர்க்கவாதியா நரகவாதியாண்டி நீங்களே முடிவெடுங்க. அல்லாஹ் சொல்லுவான், நீங்க செய்த பாவம் எல்லாம் உங்களுக்கு எழுதி தருவான், நீங்க செஞ்ச நன்மை எல்லாம் அப்படி அல்லாஹ் எழுதி தருவான், நீங்க வாசி பாருங்க. நீங்க செஞ்சதுதான் அந்த உலகத்துல. அந்த மனிதன் சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரதௌ வலா கபீரா, என்ன நடந்திருந்த பட்டோலைக்கு சின்ன பெரிய ஒரு விஷயமே விட்டு வைக்க இல்லாம எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறானே, இந்த பட்டோலைக்கு என்ன பிடிச்சிச்சு என்று மக்கள் கேட்பாங்க. கண்ணியமானவர்களே, எங்களுடைய கேமரா அது அன்லிமிட்டில சில வேலை அழிஞ்சு போகும், சில வேலை அது செயலிழக்கும், ஆனா அல்லாட கேமரா அது அழியாது, அல்லாட பாதுகாப்பு சிஜீல் அது அழியாது. எத்தனை வருடங்கள் போனால் அல்லாஹ் கொண்டு வருவான். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நாள் தான் நன்மை தீமைகளுக்கு தீர்ப்பு கொடுக்கும் நாள் தான் யோமி தீன். அந்த நாளை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மன்தான அந்த நாள் வருவதற்கு முன்னால் யார் தன்னை சுய விசாரணை செய்து கொண்டார்களோ, ஒவ்வொரு நாளும் நான் இன்று மௌத்தானால் சூர்க்கவாதியா நரகவாதியா, நான் இன்று மௌத்தானால் மக்கள் எல்லோரும் சந்தோஷமாக என்னை அடக்கிட்டு வந்துருவாங்களா, அல்லது எங்களை விட்டு நல்ல ஒரு மனிதர் போறாரே அவரால் எவ்வளவு நலவுகள் ஊருக்கு நடந்துச்சு, இன்றோடு அந்த நலவுகள் இல்லையோன்னு எல்லாரும் கண்ணீர் வடிப்பாங்களா, இல்ல ஒரு மூதவி போறாரு இனிதான் ஊர்ல நிம்மதி, இனிதான் நிர்வாகத்தை செய்யலாம், இனிதான் ஊர்ல நிம்மதி என்று சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அதை சிரிப்பாங்களா. ஒவ்வொரு யோசனையும் கண்ணியமானவர்களே, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் தான என்ற வார்த்தை. புத்திசாலிண்டா மறுமைக்கு முன்னால எங்களை நாங்க பரிச்சயம் பண்ணி பார்ப்போம். கண்ணியமானவர்களே, எனவே ஒரு மனிதன் தன்னை பரிச்சயம் பண்ணுகின்ற போது, தன்னை சுய விசாரணை செய்து கொள்கின்ற போது, அவன் ஒவ்வொரு மனிதர்களும் விலகிக் கொள்ள வேண்டும், தான் பாவத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவம் இருக்குது, அது அவரை மாத்திரமல்ல அந்த பாவம் செய்யக்கூடிய மனிதரையும் பாதிக்கும், அவருடைய பிள்ளை கூட்டுகளையும் பாதிக்கும், அவர் வாழக்கூடிய வீட்டையும் பாதிக்கும், அவர் வாழக்கூடிய அந்த இடத்தையும் பாதிக்கும், அவர் வாழக்கூடிய அந்த ஊரையும் பாதிக்கும், அவர் வாழக்கூடிய அந்த சமுதாயத்தையும் பாதிக்கும். ஒரு பாவம் இருக்குதே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்கிறானா, அந்த பாவம் அந்த மனிதனுக்கு மாத்திரமல்ல, அந்த பாவத்துடைய விபரீதங்கள் முழு உம்மத்தையும் பாதிக்கும். உதாரணமாக எடுத்து பாருங்க, ஒரு மனிதன் பொய் சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பொய் சொன்னா அவனை மீட்கும் மலக்கு ஒரு மைல் தூரமாகிறான். ஒரு மனிதர் 10 பொய் சொல்கிறான் என்று வைத்துக் கொண்டால் அவனை விட்டும் ஒரு மலக்கு 10 மைல் தூரமாகிறான். அப்படி என்றால் கண்ணியமானவர்களே,
அவருடைய பிள்ளைக்கு, அவருக்கு, அவருடைய மனைவிக்கு, அவருடைய வாழ்க்கை சூழலில் வாழக்கூடிய மக்களுக்கு மலக்குரிய பாதுகாப்பை அவர் தடை செய்கிறார். மலக்குரிய பாதுகாப்பு இல்லாத நிலைமைக்கு அவருடைய பாவத்தால் அந்த சூழலை அவர் கெடுக்கிறார். இந்த அளவுண்டான ஹதீஸுக்கு கீழே ஏராளமான விளக்கங்கள் எழுதுகின்றார்கள். கண்ணியமானது அதுல ஒன்று, இந்த பொய்யுடைய நாட்டத்தை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உணர செய்கிறார். அதனால் மலக்குமார்கள் தூரமாகிறார். ஆனால் மலக்குமார்களுக்கு தெரிகின்ற அந்த நாசம், கணவன் சொல்லுகின்ற பொய் மனைவிக்கு தெரிந்தால், மனைவி சொல்லுகின்ற பொய்யுடைய நாசம் கணவனுக்கு தெரிந்தால், பாப்பா உமா சொல்லக்கூடிய பையனுடைய நாசம் பிள்ளைகளுக்கு தெரிந்தால், யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டார். அந்த அளவு நாசமாக இருக்கும். அல்லாஹ் ரஹமத்துக்காக இந்த படைப்பினங்களுக்கு அதை மறைத்து வைத்திருக்கிறான். மலக்கு மார்கள் உணர்கின்றார்கள், அதனால் அவர்கள் தூரமாகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் சொல்லக்கூடிய பொய் அது சாதாரணமான விடயம் அல்ல. மலக்குடைய பாதுகாப்பை இழக்கக்கூடிய ஒரு பாவம். மதுபானத்தை எடுத்து பாருங்க கண்ணியமானவர்களே, நாங்கள் நினைக்கிறோம் சாதாரண பாவம் என்று. பெரும் பாவங்கள் ஒன்றுதான் மதுபானம். ஒரு மனிதன் மதுபானம் குடிச்சுட்டா அந்த மனிதனுக்கு தெரியாது, என்னுடைய மனைவியா, என்னுடைய பிள்ளையா, என்னுடைய சகோதரியா, என்னுடைய தாயா விபச்சாரத்தில் எடுப்பான். அவனுடைய புத்தி இல்லை. மதுபானம் குடிக்கக்கூடியவங்களுடைய வாயால வரக்கூடிய வார்த்தைகளால பிள்ளைகளுடைய ஒழுக்கம் சீர்கெடுகிறது. ஒரு மனிதன் மதுபானம் குடிச்சு போட்டு பாதல போய் கத்தினா எங்களுடைய சமுதாயம், அவர் கத்துகின்ற போது ஏசுகின்ற போது எங்களுடைய சமுதாயத்துக்கு எங்களுக்கு கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு பாவமும் இப்படித்தான். அது அவருக்கு மாத்திரமல்ல, அந்த வாழக்கூடிய இடம் சூழல் உம்மத்துக்கு அது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும். கண்ணியமானவர்களே, புகைத்தல் எடுத்துப்பார். நாங்க புகை பிடிக்கிறோம், அது சாதாரண விஷயம் அல்ல. ஹராம். ஒன்று, நாங்கள் பணத்தை சுடுகிறோம், ஹராம். உதாரணமாக ஒரு நாளைக்கு ஒருவர் ஒரு புகைத்தலை, ஒரு சிகரெட்டை 10 கிராம் வைத்துக் கொள்வோம், ஒரு சிகரெட்டை விட 30 ரூபாய் வைத்துக் கொள்வோம். 10 நாளைக்கு 300, 30 நாளைக்கும் 900, 1000 ரூபாய் வைத்துக் கொள்வோம். ஒரு குழந்தையுடைய கையிலே இந்த 1000 ரூபாயையும் தீப்பட்டியை கையிலே கொடுத்து, மகனை இது எரி என்று சொன்னால் அந்த குழந்தை எரித்தாள். என்ன வாப்பா பைத்தியமா, தள்ளிய துடி சொல்றீங்க? இதைத்தானே எங்களை வாப்பா உமா செஞ்சு கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர், எங்களை சமுதாயத்தில் இல்ல, மாற்று மத சமுதாயங்களில் பெண்களும் புகைப்பிடிக்கின்ற பழக்கம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே. அப்படி யாராவது புகைப்பிடித்தா முதலாவது யோசிங்க, நாங்க பணத்தை சுடுகிறோம், நாங்க பணத்தை வீணடிக்க செய்யறோம். நாளைய மறுமையினால் அல்லாஹ் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு கேட்பார். இரண்டாவது, முதலாவது ஹராம், பணத்தை சுடுகிறோம். இரண்டாவது, எங்களுக்கும் தீங்கு, பிறருக்கும் தீங்கு. ஒரு மனிதன் தன்னை தானாக கொலை செய்து கொள்வதும் கொலைதான். சிறுக சிறுக தன்னை கொலை செய்து கொள்வதும் கொலைதான். ஒரு மனிதனுடைய கொலைக்கு காரணம் அவருடைய நுரையிலே ஏற்பட்ட அந்த சில அடையாளம் என்று தென்படுகின்ற போது அவர் புகைப்பிடிக்கின்ற பழக்க முடியவராக இருந்தால், கண்ணியமானவர்களே, அவருக்கு அந்த ரிசல்ட் செல்கின்ற போது அவர் நிச்சயமாக அவர் ஒரு கொலையாளி, அவருடைய உயிரை அவரே மாய்த்திருக்கிறார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த புகைப்பிடித்தல் என்ற பாவம், முதலாவது பணத்தை சுடுகிறோம், இரண்டாவது எங்களுக்கு கேடு, பிறருக்கும் கேடு. இன்னொன்று, அது பாரதூரமான விபரீதம். எந்த அளவுண்டால், ஒரு தந்தை புகைப்பிடிக்கின்ற ஒரு தந்தை இருந்தால் அவருடைய காலப்போக்கிலே அவருடைய நடைகள் எல்லாம், அதாவது இளம் வயதுடையவராக இருந்தாலும் காலப்போக்கிலே அவர் முதுமை தோற்றமுடையவராக மாறுவார். அவருக்கு தன்னுடைய மனைவியோடு வாழ்வது இன்பமாக இருக்கார், தனிமையில இருப்பது இன்பமாக இருக்கும், ஆண்களோடு சேர்ந்து இருப்பது இன்பமாக இருக்கும், நேரத்தை வீட்டை விட வெளியிலே கழிப்பது கூடுதலாக இன்பமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, நாம் பார்ப்போம் புகைப்பிடிக்கின்ற அந்த போதை வஸ்தோடு சம்பந்தப்பட்டவர்களை பார்த்தா கூடுதலான நேரம் பிள்ளைகளோட, மனைவியோட, தாய் சாப்பினோட பேசிக் கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க தனியே இருப்பாங்க. அவர் ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி அவருடைய சிந்தை. கண்ணியமானவர்களே, இது பாரதூரமான பாவம். எனவே புகைப்பிடித்தல் என்ற பாவம் இருக்கிறது, அது பாரதூரமானது. எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது புற்றுநோயை தோற்று வைக்கும். புற்றுநோய் எவ்வளவு பாரசூரமான நோய் என்று நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். எல்லாருக்கும் சரி, இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளவு வசூல்களில் வாராங்க புற்றுநோய் குணமாய்க்கும் என்று. கண்ணியமானவர்களே, அவ்வளவு பாரதூரமான நோய் அது வந்துட்டா ஒரு மனிதனால அதற்கு டீச்சிங் பண்ணக்கூடிய செலவழிக்கக்கூடிய பணம் கூட அவற்றில் இருக்கான். வசூல் பண்ணணும், மக்கள்கிட்ட போய் காலை மடிச்சு கேட்டு எப்படியாவது அந்த வேலையை செய்யணும். அப்படியான ஒரு பயங்கரமான நோயை அந்த புகைப்பிடிக்கின்ற பழக்கம் தோற்றுவிக்கும். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிரீங்களை பார்த்து சில விடயங்களை சொன்னார். உங்களுக்கு மத்தியிலே சில பாவங்கள் இடம்பெற்று விடக் கூடாது. இது சாதாரண பாவம் அல்ல, இந்த பாவங்களால் சமூகம் பாதிக்கும். அதனால் சில பாவங்களை விட்டு முஹாஜிரீங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபரிக்கின்ற போது முதலாவது சொன்னார்கள், அறுவறுப்பான செயலிலே யாரும் ஈடுபட வேண்டாம். உபச்சாரம் போன்ற காரியங்களிலே யாரும் ஈடுபட வேண்டாம். அப்படியான காரியங்களை நீங்க ஈடுபட்டா என்ன தெரியுமா நடக்கும்? அல்லாஹ் நீங்க கேள்விப்படாத நோய்களை உங்களுக்கு தரும். கண்ணியமானவர்களே, ஒரு பாவத்தை ஒரு அழுக்கான விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு மெதட் இருக்கு. ஒரு மனிதன் ஒழுக்கம் இல்லைன்னா மிருகத்தை விடவும் கேவலமாக மாறுக்கலாம். ஒரு மிருகம் இருக்குது, ஒரு அழுக்கான வேலையை ஜராவையான வேலையை செய்யறதுக்கு ஒரு மெதட் ஒரு முறை இருக்குது. அந்த முறையில தான் செய்வோம், அந்த முறையில தான் அந்த மிருகம் செய்யும், ஒரு இடத்துல செய்யும். ஆனா ஒழுக்கம் இல்லாமல் மனிதன் இருக்கிறானே, அவன் அந்த வேலையை எப்படியும் செய்வான், எந்த முறையிலும் செய்வான், எந்த இடத்திலும் செய்வான், எல்லா நேரத்திலும் செய்வான். காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லை. ஒழுக்கம் இல்லைண்டா மனிதன் மிருகத்தை விடவும் கேவலமாக மாறும். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் அழுக்கான வேலைகள்ல, அதாவது பரபரப்பான விடயங்கள்ல ஈடுபட்டா அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் எந்த அளவுண்டா கேள்விப்படாத நோய்களை கொடுப்பான். இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே, அண்மையில ஒரு ஜனாதாவில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. 5-6 வயது பிள்ளை, கண்ணியமானவர்களே, பார்க்கின்ற பிள்ளையுடைய முகம் அப்படியே முன்னால தோன்ற மாதிரி. கண்ணியமானவர்களே, அந்த பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சு, மருந்து எடுத்தாங்க அன்று இரவு, அந்த பிள்ளையை கொஞ்சம் குணம். ஆனா பிள்ளை அப்படியே வாப்பா அம்மாவோட பேசிட்டு தூங்குது. 11 மணிக்கு போல பிள்ளை கிளம்பினா பிள்ளைக்கு பேசிக்கொள்ளே, கையால வாப்பா அம்மாவோட அப்படியே அந்த பிள்ளை கையால சைக்கிள் செய்யும். உடனே பக்கத்துல ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறது கடையில புள்ளமோ. கண்ணியமானவர்களே, அங்க அதாவது அதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் அந்த வைத்தியசாலை. உடனே அந்த பிள்ளைய பக்கத்தில் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்தா மூக்கு வழியாக கிருமி போய், அந்த கிருமி போய் ஒரு நாள் கூட ஆகையில அந்த புலர்லே அப்படியே மௌத்தா. இந்த கிருமி எல்லாம் மூதாடுகிற காலத்துல இருந்துச்சா? எங்களுக்கு முன்னுக்கு வாழ்ந்தாங்க ஒரு சமுதாயம் இருந்துச்சா? அவங்க எல்லாம் எத்தனையோ 9-10 பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க? வீட்டுக்குதானே ஒரு வைத்தியரை வச்சு கொண்டிருந்தாங்க, வீட்டுக்குதானே ஒரு ஆசிரியரை வைத்துக் கொண்டிருந்தாங்க, வீட்டுக்குதானே ஒரு பணியாரை வைத்துக் கொண்டிருந்தாங்க. இன்று நாங்க ஹாஸ்பிட்டல் போனாலும் சில நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கலாம். அந்த அளவு மனிதனுடைய பாவத்தால அவனுடைய விபரீதங்கள் அதிகமாக இருக்கு. இன்னி புத்திசாலிகள் அறிவாளிகள் கூடிக்கொண்டு போறாங்க கண்ணியமானவர்களே, ஆனா நோய்களும் கூடிக்கொண்டு போகுது, ஆனா மருந்து கண்டுபிடிக்க. ஏன் காரணம் கண்ணியமானவர்களே? பாவம் விதவிதமாக நடக்குது, அல்லாஹ் விதவிதமான நோய்களை தாரான். நஊதுபில்லாஹ், எங்க சமுதாயத்தை பாதுகாக்கணும். 2வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஹாஜிர்களை பார்த்து சொன்னாங்க, எந்த சமுதாயம், அதாவது எந்த சமுதாயம் தங்களுடைய அளவு நிறுவையில் மோசடி செய்வாங்களோ, சரியான முறையில் அளந்து நிறுத்து கொடுக்காம இருப்பாங்களோ, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் கடுமையான பஞ்சத்தை கொண்டு சோதிப்பான். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சமூகத்தில் நிறைய வியாபாரிகள் பொய்யர்களாக இருக்காங்க. பலவிதமான பொய்யர்களை சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். வியாபார பொய்யர், வியாபாரம் சொல்வதற்காக பொய் சொல்லவே வேண்டும் என்று பொய் சொல்லி வியாபாரம் பண்ணக்கூடிய கேலி பொய்யர்கள், கேலிக்கு அவனை பொய் சொல்லக்கூடிய குடும்பம் கலைக்கும் பொய்யர்கள், குடும்பத்தை கலைக்கிறதுக்கு அவன் இங்க இல்லாதவன் அங்கேயும் அங்கே இல்லாதவன் அங்கேயும் சொல்லி அப்படியே பொய் சொல்லி குடும்பத்தை கலைக்கிற அரசியல் பொய்யர்கள், பொய்ய சொல்லி இன்ன வேலை செஞ்சுதான் அந்த வேலை செஞ்சுதான் மக்கள் ஓட்ட பறிக்கிறது. இப்படி பல வகையான பொய்யர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. கொடை பயிரும் இருக்கிறார். 1000-2000 ரூபாய் கொடுத்துட்டு லட்சக்கணக்கில் கொடுத்த மாதிரி பொய் பேசுவார். அதுல ஒரு பொய்யர் தான் வியாபார பொய்யர். கண்ணியமானவர்களே, வியாபாரத்துல மோசடி செய்யறது உங்களுக்கு ஒருவேளை, இவங்களுக்கு ஒருவேளை, மார்க்கெட்ல இந்த விலை போகுது, உங்களுக்கு இந்த விலைக்கு சாரேன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறது. கண்ணியமானவர்கள் இப்படி ஒரு நிலைமை வந்தா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மக்களை சோதிப்பான், விலைவாசிய கூட வைத்து சோதிப்பான். இன்றைக்கு மக்கள் சொல்ற ஒரு விடயம் தான், நிறைய நாங்க தேடுறோமா, நான் மிச்சம் இல்லை, எவ்வளவுதான் பணம் எடுத்தாலும் மீது இல்லையே என்று மக்கள் சொல்றாங்கன்னா, காரணம் என்ன? கண்ணியமானவர்களே, அளவு நிறுவையில மக்கள் மோசடி செய்யறாங்க. அந்த பாவம் அவங்களை மட்டுமில்ல, அந்த சமுதாயத்தை பாதிக்குது. அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆன்ல சொல்றான், வைலுல்லில் முத்தஃபிபீன், அளவு நிறுவையை மோசடி செய்யக்கூடிய மக்களுக்கு கேடுதான். அல்லதீனா இஸ்தாலு அலன்னாசி ஸௌபூன், இவர்கள் அளந்து எடுத்தால் சமனாக எடுத்துக் கொள்வார்கள். கழிவுகள் போகும், நஷ்டம் போகும் என்று சொல்லி சமனாக கூடுதலாக எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் இதே வியாபாரிகள், இதே பிசினஸ் பண்ணக்கூடிய மக்கள், வைதா காலூஹும் அவ்வதனூஹும் யுக்திரூன், இவர்கள் அளந்து நிறுத்து கொடுத்தா குறைச்சி கொடுத்துருவார்கள். நடக்கிற மோசடி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எடுக்கும் போது சமனாக எடுப்பார்கள் வியாபாரிகள், கொடுக்கின்ற போது குறைத்து கொடுப்பார்கள். அல்லாஹ் இவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறான், மகத்தான ஒரு நாள் இருக்குது, இந்த உலகத்துடைய நாளை போல அல்ல அந்த நாள், மறுமை நாள், யாரும் யாருக்கும் எந்த சிபாரசு செய்ய முடியாத நாள். அந்த நாளில் இந்த மனிதனை எழுப்பாட்ட மாட்டோம் என்று இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா? உன்னிடத்தில் பொருளை வாங்கியவனும் பொருளை விற்றவனையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிப்பாட்ட மாட்டான் இந்த மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே எல்லா வியாபாரிகளையும் பார்த்து கேள்வியாக அல்லாஹ் கேட்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அளவு நிறுவையில மோசடி செய்ய வேண்டாம், அது எங்களை சமுதாயத்தை பாதிக்கும். மூன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சமுதாயம் ஜகாத்து கொடுக்க இல்லையோ, பொருளுக்கு வருட வருடம் ஜக்காத்தை நிறைவேற்றையிலையோ, அந்த சமுதாயத்தை அல்லாஹ் மழை இல்லாத கஷ்டங்களை கொண்டு சோதிக்கும். நாங்க பார்க்கிறோம், எங்களுக்கு பருவத்துக்கு மழை இல்லை. காரணம், எங்களை வீட்டுல பரக்கத்து இல்லையா? பிள்ளை பாக்கியம் இல்லையா? தொழில் துறவு செய்யறோம், அதுல பரக்கத்து இல்லையா? விவசாயம் செய்யறோம், நல்ல அறுவடை இல்லையா? காலத்துக்கு மழை இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? கண்ணியமானவர்களே, பாவம் தான். என்ன சமுதாயம் ஜக்காத்த சரியான முறையில பார்த்து கணக்கு கொடுக்கலையோ, ஜக்காத்த வழியாக்க இல்லையோ, அல்லாஹு தஆலா அந்த மக்களை கடும் பஞ்சத்தால சோதிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், லௌலல் பஹாயிம் லம் யும்திரு, ஆடு மாடு மிருகம் தான் பருவத்துல பெய்யக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மழை கூட பெய்யாது. மிருகங்களுடைய நிலவுக்கு அவன் எவ்வப்போதா கொஞ்சம் கொஞ்சம் மழை இறக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வானத்தில் இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் சுத்தமான தண்ணீராக இருக்கிறான். அல்லாஹ் இன்னொரு இடத்துல குர்ஆன்ல கேட்கிறான், வானத்தில் இறக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமாகத்தான் நாங்கள் இறக்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த தண்ணீரை உப்பு நீரை ஆட்டினா உங்களால என்ன செய்ய முடியும்? வானத்தில் இறங்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் சுத்தமான தண்ணீராக, மதுரமான நீராகத்தான் இறங்குது. அது கடல்ல விழுந்தா உப்பு நீரா மாறுது, நல்ல கிணத்துல விழுந்தா நல்ல நீரா மாறுது, காலில் விழுந்தா அழுக்கான நீரா மாறுது. ஆனா அல்லாஹ் வானத்திலிருந்து தண்ணீர் தருகின்ற போது சுத்தமான தண்ணியை தான் காரான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னும் வானல சொல்கிறான், இறக்கக்கூடிய தண்ணீர் அல்லாஹ் அளவா தான் இறக்கி கொண்டிருக்கிறான். அளவு கடந்து தண்ணீரை இறக்கினா எங்கட பில்டிங், எங்கட கடை, எங்கட ஊர் தாங்காது, எங்கட கடல் அந்த தண்ணீர் சுமக்காது, எங்கட குளம், எங்கட கிணறு அந்த தண்ணீர் சுமக்காது. அதனால அல்லாஹ் இறக்கக்கூடிய தண்ணீரை அளவா தான் இறக்கிறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இன்னும் குர்ஆன்ல பேசுறான், قُلْ أَرَأَيْتُمْ إِنْ أَصْبَحَ مَاؤُكُمْ غَوْرًا நாங்க இறக்கக்கூடிய தண்ணீரை ஒரு அளவுல இல்லாம அப்படியே அது குவிர ஆழத்துக்கு அந்த தண்ணி போயிட்டா அதை ஊட்டடுக்கு செய்வது யாருங்கதான் கேட்கிறான். இறக்கக்கூடிய தண்ணீர் அல்ல ஒரு அளவுல தான் வச்சிருக்கிறான். நலனில் தோணினா கிணறு தோணினா ஊறக்கூடிய அமைப்புல தான் அந்த தண்ணியை வச்சிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, மக்களுடைய பாவம் கூடினா அல்லாஹ் அந்த தண்ணி அப்படியே கீழெடுத்துருவான். அண்மையில் ஒரு இடத்துல கடுமையான பஞ்சம், கண்ணியமானவர்களே, மிஷின் எல்லாம் கொண்டு பெரியோரு கிணறு தோண்டி நலனி மாதிரி தோண்டினாங்க 248 feet, ஆனா தண்ணி இல்லை. எந்த அளவு சோதனை! கண்ணியமானவர்கள், அண்மையில ஒரு ஜனாதா குளிப்பாட்டி கொள்ள தண்ணி இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டு குளிப்பாட்டி கொள்ள சூரசுரில் தண்ணியை கொண்டு அந்த ஜனாதாவுடைய கடமைகளை செய்தான். இப்படியெல்லாம் நாங்கள் சோதிக்கப்படுகிறோம். காரணம் என்ன? எங்களுடைய பாவங்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, கண்ணீர் வரணும் என்கிற உள்ளம் சுத்தமாக, உள்ளம் சுத்தமானா பூமிக்கு இரையாகக்கூடிய இந்த உடம்பை சுத்தப்படுத்த அல்லாவான பூமியிலே தண்ணியை தருவோம். எங்களை உள்ளம் சுத்தமாக, உள்ளம் சுத்தமாக அல்லாஹ் எங்களை உடம்பை சுத்தப்படுத்த தண்ணி தரமாட்டார். கண்ணால கண்ணீர் வந்தா எங்களை உள்ளம் சுத்தமாகும், பாவத்தில் நாங்கள் தூய்மையாகுவோம். பாவத்தில் தூய்மையான தான் இந்த பூமியை, அதாவது இந்த உடம்பை சுத்தப்படுத்த அல்லாஹ் வான பூமியில் தண்ணி தருவோம். எனவே கண்ணியமானவர்களே, தண்ணீர் இருக்குது, அது மிகப்பெரிய ஒரு அருள். அந்த அருளை விளங்குறதுக்காக வேண்டி ஐக்கிய நாடு சபை கூட வருடத்தில் ஒரு நாள் மார்ச் 22 தண்ணீர் தினம் என்று ஒரு தினத்தை கூட வச்சிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதாவது ஆட்சியக்கூடியவர்கள், தண்ணிக்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு வழங்கும் காற்றுடைய பெருமதி. அதே போல தண்ணியை இழந்து நின்றா அதனுடைய பெருமதி தண்ணி இல்லாதவங்களுக்கு தான் விளங்கும். எனவே அல்லாஹுடைய அருள் எங்களுக்கு காலத்துக்கு காலம் இல்லாம போகுதா? காரணம் எங்களுடைய பாவம். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன்ல ஒரு சமுதாயத்துக்கு மலையை தான் கொடுத்தான். அது தண்ணீர் மலை அல்ல, அது நெருப்பு மலை, அதாவுடைய மலை. ஒரு சமுதாயம் வானத்துல இருக்க பார்த்தாங்க, மலைதான் இறங்க போகும் நினைச்சாங்க. ஆனா அல்லாஹ் மலை இறக்க இல்ல, முஜ்ரிமீன் பாவிகளை கொடுத்த தண்டனையுடைய மலை அல்லாஹ் இறக்கி வச்சான், நெருப்பு மலை அல்லாஹ் இறக்கி வச்சான். இங்கிருந்து எது போகுதோ அதுதான் மேலே இருந்து வரும். இங்கிருந்து நன்மை போகாம மேல இருந்து நல்லது வராது. இங்க இருந்து கெட்ட விடியம் அழுக்கான பாவமான காரியம் போனா மேல இருந்து நன்மை வார்த்தை எதிர்பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்துல சொன்னதை போல தண்ணீர், நல்ல தண்ணி வந்து நல்ல கிணத்துல விழுந்தா தான் அதை குடிக்கலாம். அந்த நல்ல தண்ணி தான், ஆனா அழுக்கான காலில் விழுந்துட்டா நல்ல தண்ணியும் சேர்ந்து மோசமா போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த பாவங்கள் மிக பயங்கரமான. அடுத்து சொல்லலாம், அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய குர்ஆன் அதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அந்த சமுதாயம், அதாவது புரட்சிக்குரிய சமுதாயம் ஆறுவாங்க. அல்லாஹ்வுடைய கலாமை கொண்டுதான் தீர்ப்பு வழங்கணும். அதை யாரெல்லாம் தீர்ப்பு வழங்கக்கூடிய ஏடாக எடுத்துக்கொள்ள இல்லையோ, வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள இல்லையோ, இமாமாக எடுத்துக்கொள்ள இல்லையோ, அந்த மனிதர்கள் சத்தியமாக சமுதாயத்திலே புரட்சியை கொள்வார்கள். நிச்சயமா சமுதாயத்திலே தீர்வு தெரியாமல் எப்பவுமே பிரச்சனை பட்டுக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எந்த சமுதாயம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் இந்த உலகத்துல வாழ்வாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு எதிரிகளை சாட்டுவார். இன்னும் ஒரு ஹதீஸ்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படாமல் நடக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் எங்களுக்கு கட்டுப்படாத எதிரிகளை எங்களுக்கு சாட்டுவான். இந்த இலங்கையில் என்ன நடக்குது? என்னென்னமோ திட்டு நடக்குது, என்னென்னமோ அநியாயம் நடக்குது. யாரு செய்யற, எங்கிருந்து செய்யறாங்க, யாரால நடக்குது? தேடலாது. புத்திகளை பள்ளிக்கு கல்லு வருகிறது, யார் அடிக்கிறாங்க? தேடலா. என்ன காரணம்? கண்ணியமானவர்களே, நாங்க தப்பு தவறு செஞ்சா அல்லாஹ் எங்களை சோதிப்பான். அல்லாஹ் பரிசுத்த அல்குர்ஆன் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்தை, நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதை பாதுகாப்பேன்னு சொல்லுங்க, அதை அதிகப்படுத்துங்க. அல்லாஹ்வுடைய நிறைய பள்ளி வாயில்கள் மாஷா அல்லாஹ் 2000க்கு மேற்பட்ட பள்ளி வாயில்கள் அல்லாஹ் இலங்கையில தந்திருக்கிறார். நாங்க நன்றி செலுத்தினா இந்த நியமத்தெல்லாம் கூட்டி தருவான். கிட்டத்தட்ட 10,000 உலமாக்கள் அல்லாஹ் கூட்டி தருவான், 250 மதரசாக்கள் அல்லாஹ் கூட்டி தருவான். எண்ணிக்கட்ட முஸ்லீம் பாடசாலைகளா கூட்டி தருவான். பாதுகாப்பு என்ற கொள்ளையில அதை கூட்டி தருவதாக சொல்லுவான். எனவே அல்லாஹ்வுடைய எந்த நியமத்தையும் சாதாரண நியமத்தாக நவிடா. கனியமானவர்களே, இன்று எல்லா பாவங்களுக்கும் பிரதான காரணம் மக்களுடைய கையில் இருக்கக்கூடிய போன் இருக்குதே, சாதாரணமான விஷயம் அல்ல. வயது வந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது யோசனையோடு கொடுங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா பாவங்களுக்கும் பிரதான காரணம் அதாவது நாவுன்னு சொன்னாங்க. ஒரு ஊர்ல குழப்பமா, காரணம் இந்த நாவுதான். சந்தோஷமாக இருந்த இரண்டு குடும்பம் கலையிறாங்களா, காரணம் இந்த நாவுதான். ஊர்ல நிர்வாகத்தை செய்யலா, காரணம் இந்த நாவுதான். செஞ்ச அமல் எல்லாம் நாளைய மறுமையில இன்னொருத்தர மீதானுக்கு போகுதா, காரணம் இந்த நாவுதான். கண்ணியமானவர்களே, அதை போல இன்றைய காலத்துல நிறைய பாவங்களுக்கு காரணமாக இருக்கிறது இந்த மொபைல் போன். சின்ன பிள்ளைகள கையில இதை கொடுத்து பிள்ளைகளை வாழ்க்கையை நாசமாக்கிறாங்க. முந்தி ஒரு காலம் இருந்துச்சு, சைத்தான்களை பாக்குறதுக்கு, படங்களை பாக்குறதுக்கு தூரத்துக்கு போவாங்க. ஒரு நாள் ரெண்டு நாள் ஒதுக்கி போகணும். வாப்பம்மாக்கு தெரியும், பொடியின் இப்படி வேலைக்கு தான் போயிருக்கிறாண்டி. ஆனா இன்றைக்கு வாப்பம்மாக்கு தெரியாம வீட்டுக்கு இருந்து கொண்டு குர்ஆன் ஓதுறேமா, கசிதா பாக்குறேமா, நான் படிக்கிறேமான்னு சொல்லிக்கொண்டு ரூம்ல இருந்து கொண்டு மகன் வாப்பாவோட அனுமதியோட பிசிஆர் ரீதியா பார்த்து கொண்டிருக்கான். வாப்பாவோட அனுமதியோட. கண்ணியமானவர்களே, கம்ப்யூட்டர் தனியாக யூஸ் பண்ண ஒரு கேமரால கொடுக்காதீங்க. எல்லாரும் பழங்கக்கூடிய ஒரு இடத்துல கொடுங்க. உங்களோட பிள்ளை என்ன பாக்குறான், என்ன செய்யறான், யாரோட சட் பண்றான் பாருங்க. கண்ணியமானவர்களே, இன்று சாதாரணமான விளைவல்ல, அவருடைய விளைவுகள் ஏராளம். நல்ல பிள்ளைகள், நல்லா இருந்த எத்தனையோ பிள்ளைகளை கெடுத்து விட்டு, சந்தோஷமாக இருந்த எத்தனையோ குடும்பங்களை அந்த போன் கலைச்சிருக்குது. தேவைக்கு பயன்படுத்துங்க, ஆனா அதுல கூடுதலாக நேரத்தை கிடைக்காது. இன்றைக்கு எங்களுடைய வரக்க தடுபட்ட காலம், அனுபவத்தை காலம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் வாப்பா அம்மாவை சந்திக்க பிள்ளைகள் வருவாங்க. ஒரு அறவராவது வாப்பா அம்மாவை கொடுப்பாங்க டைம். ஆனா இன்னைக்கு வாப்பா அம்மாக்கு டைம் இல்ல, பள்ளிக்கு நடந்து வர டைம் இல்ல, போன்ல இரண்டு மூணு அவர், அதாவது இரவுல கூட தூக்கம் இல்லாம இர பகல்களை இரவுகளை கூட பகலா கழிக்கின்ற எத்தனையோ இளைஞர்கள் சமூகத்தில் இருக்கிறாங்க. என்ன நன்மையா நடக்குது கண்ணியமானவர்களே? எனவே பாவங்கள் அதிகமாக நடக்குதுண்டா, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். எங்க பிள்ளைய பக்குவமா வளர்த்துட்டா, இந்த பிள்ளைய பக்குவமா இன்னத்தை ஒப்படைக்கணும். ஆம்பளை பிள்ளையா இருக்கலாம், பொம்பளை பிள்ளையா இருக்கலாம், கண்ணியமானவர்களே, யாரா இருந்தாலும் இந்த பிள்ளைகளை பக்குவமா வளர்க்கிறது எங்களுடைய பொறுப்பாக இருக்கு. எனவே கண்ணியமானவர்களே, நாங்க செய்யக்கூடிய பாவம் அது எங்களை மட்டுமில்ல, எங்களை சமுதாயத்தையே பாதிக்கும். உங்க உள்ளத்துல நாங்க ஆழமாக வச்சுக்கொள்ளணும். நாங்க எங்க போய் என்ன தப்பு தவறு செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட நாங்க மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்க்கு மறைமுகமாக ஒன்றுமே இந்த உலகத்துல இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் அஊது பிரப்பின்னாஸ். இந்த உலகத்துல உள்ள மனிதர்களுடைய ரப்பு அல்லாஹ் தான். அது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம், எல்லா மனிதருடைய ரப்பும் அல்லாஹ் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உலகத்தாருடைய ரப்பு அல்லாஹ் தான். இந்த உலகம் அல்லாஹ்வுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் இன்னும் சொல்றான், வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த். வான பூமியுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அல்லாஹ் இன்னும் சொல்றான், ரப்பி ஸமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா. வானம் பூமி அதற்கு இதை இடைப்பட்டவைகள், அதனுடைய ரப்பும் அல்லாஹ் தான். அல்லாஹ் இருக்கக்கூடிய இடம் அர்ஷ். வஹுவா ரப்புல் அர்ஷில் அலீம். அர்ஷுடைய ரப்பும் அல்லாஹ் தான். கஅபத்துல்லாஹ், ஒரு இஹ்ராமத்துல 30-40 லட்சம் மக்களை ஒரே இடத்துல ஒன்று கூட்டக்கூடிய இடம் அந்த கஅபத்துல்லாஹ். அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத். பைத்துல்லாஹ்வுடைய ரப்ப வணங்குங்க அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். எனவே கண்ணியமானவர்களே, எந்த இடத்துல போய் என்ன தப்பு தவறு செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட நாங்க மாட்டிக்குவோம். அல்லாஹ்வுக்கு மறைமுகமாக ஒன்றும் செய்ய இயலாம். அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாம் வெளிச்சம். அல்லாஹ்வுக்கு முன்னால எல்லாம் நாங்க. அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழணும். எனவே கண்ணியமானவர்களே, ஆரம்பத்தில் சின்ன குர்ஆன் வசனத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். யார் படைத்த ரப்புக்கு முன்னால நிற்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கிறாங்களோ, பயந்து வாழ்கிறாங்களோ அந்த மக்களுக்கு அல்லாஹ் பயந்த காரணத்துக்காக இரண்டு சுவர்க்கங்களை கொடுப்பான். அந்த சுவர்க்கம் கற்களா கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல, சீமேந்துகளா கட்டப்பட்ட சுவர்க்கம் அல்ல, அது தங்கங்களால் அல்லாஹ் உருவாக்கி கொடுத்த சுவர்க்கம். எனவே அந்த சுவர்க்கத்துக்குரிய மக்களாக வாழ வேண்டும் என்றால் நானும் நீங்களும் எங்களுடைய ஆத்மா எங்களுடைய நப்சு மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு வாழாமல் படைச்ச ரப்புக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு காலம் வரும் மக்கள் எல்லாம் என்ன செய்வார் தெரியுமா, படைச்ச ரப்பை மறந்து விடுவார்கள், படைப்பினங்களை விரும்புவார்கள், படைப்பினங்களை விரும்புவார்கள், படைத்த ரப்பை மறந்து விடுவார்கள், துன்யாவை விரும்புவார்கள், ஆகிராவை மறந்து விடுவார்கள், இந்த உலகத்திலே மாடா மாடிகைகள் கட்டுவதை விரும்புவார்கள், ஆனால் ஆறு ஏழு கபருக்குள்ளே இருப்பேன் போகிறேன் என்பதை மறந்து விடுவார்கள், நிறைய சல்லி சம்பாதிப்பார்கள், இன்கமிங் நிறைய வரும், அவுட்கோயிங் நிறைய போகும், ஆனால் இதற்குரிய கேள்வி கணக்கு இருக்குதே என்பதை மறந்து விடுவார்கள், பாவியாக வாழ்வதையே விரும்புவார்கள், அல்லாஹ்விடத்திலே நல்லவனாக சென்றடைய வேண்டுமே என்ற சிந்தனையே அவர்கள் இருக்கார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அப்படியாப்பட்ட ஒரு காலத்திலா வாழுகிறோம் என்று யோசிக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து, குறிப்பாக பாவங்கள் ஒன்றுமே செய்யாமல், பாவங்கள் செய்கின்ற போது எங்களால் எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், வாய் பேச முடியாத மிருகங்கள் பாதிக்கப்படுகிறது, எனவே பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், எங்களுடைய ஆன்மாவை அல்லாஹ்வை நினைச்சு கட்டுப்படுவோம், இந்த ஆன்மா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஆன்மாவாக அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றக்கூடிய நஃப்ஸாக நாளைய மறுமையில சுவர்க்கத்தை பரிசாக பெற்ற நல்லடியார்கள் சுவர்க்கத்தில் நுழைகின்ற போது அல்லாஹ் சில ஆன்மாக்களுக்கு சொல்லுவான், என்னுடைய சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்று, அப்படி அல்லாஹ்வுடைய அழைப்பை நல்ல அழைப்பை பெற்று சுவர்க்கம் செல்கின்ற ஆன்மாவாக அல்லாஹ் என்னுடைய உங்களுடைய நர்சை ஆக்கி அனுப்புவானாக. யா அல்லாஹ், உங்களுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லவர்களுடைய பட்டியலை அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், வளர்ந்து வரக்கூடிய சமுதாயங்களை நீயே பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய எதிர்காலத்தை நல்ல எதிர்காலமாக, ஒளிமயமான எதிர்காலமாக, சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ள எதிர்காலமாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய அருள்களை எங்களுக்கு தந்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய அதாபுகளை விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். உன்னுடைய சோதனையை விட்டு எங்களை பாதுகாத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை உன் தனிப்பு கிருபையை கொண்டு கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் வஆஃபிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குல் லில் கௌனி
வகுல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.